ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நம்பி ஆரூரர் சுவாமிகள் ஞான வரலாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
அடுத்த நிகழ்வு சிறப்பு ஆய்வரங்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கின்ற தலைப்பில் சித்தாந்த ஞான தேசிகர் திருவாவூர்தரை ஆதீன புலவரை ஐயா அவர்கள், சு குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் சிந்திக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்கின்ற தலைப்பிலே செந்தமிழ் செல்வர் சி மதன் முரளி ஐயா அவர்கள், ஆண்டரசு உழவார திருப்பணி குழு தலைவர் ஐயா அவர்கள் சிந்திக்கிறார்கள். தலைமை வகிப்பவர் நம்முடைய செந்தமிழ் அரசு சித்தாந்த ஞான தேசிகர் சிவத்திரு கி சிவகுமார் ஐயா அவர்கள். ஆய்வு என்பது ஒரு பொருளை பற்றி ஆராய்ந்து அதன் நுட்பங்களையும் அது கூற வரும் உண்மையான கருத்துகளையும் உலகிற்கு எடுத்து கூறுவதாகும். அதன்படி தீதில்லா திருத்தொண்ட தொகை தந்தவரும் முதலை கொண்ட பாலனை செந்தமிழ் திறத்தால் மீட்டவரமாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கும் பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலி நாச்சியார் ஆகியோரது உறவுகள் கூறும் செய்தியை நமக்கு இங்கு ஆய்ந்து கூற உள்ளார்கள். திருவாவூர்தரை ஆதீன புலவர் சித்தாந்த ஞான தேசிகர் சிவத்திரு சு குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்ற தலைப்பிலே ஆய்வு செய்ய உள்ளார்கள். அவர்கள் திருவாவூர்தரை ஆதீன புலவராக இருக்கின்றார்கள். அவருடைய ஆசிரியர், அவருக்கு போதித்த ஆசிரியர் ச ரத்தினவேலன் அவர்கள் சங்கரன் கோவில். அவர்கள் செய்து வருகின்ற சமய பணிகள் விக்ரமசிங்கபுரம் சைவநெறி கழகம் மற்றும் திருநெல்வேலி சிவநெறி கழகம் மற்றும் கோவில்பட்டி திருமுறை மன்றம், எட்டயபுரம் அடியார்க்கு அடியவர் பேரவை போன்ற அமைப்புகள் நடத்தும் சாத்திர வகுப்புகளில் தொடர் விரிவுரை ஆற்றுதல் செய்து வருகின்றார்கள். திருவாவூர்தரை ஆதீனத்திலே பரிமேலழகருடைய உரையை சிந்திக்கின்றார்கள் மற்றும் பெரிய புராணம் சி கே சி ஐயா அவருடைய உரையை சிந்திக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை உரையையும் சிந்தித்து வருகின்றார்கள். இத்துடன் ஆதீன நூல்களில் கட்டுரை எழுதியும் சொற்பொழிவுகள் செய்தும் சமய பணிகள் ஆற்றி வருகின்றார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆண்டரசு உழவார பணிக்குழுவின் தலைவரும் எங்கள் பெரிய புராண ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் சிவத்திரு சி மதன்முறை ஐயா அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்ய உள்ளார்கள். இதற்கு தலைமை தாங்கி ஆய்வின் முடிவை கூற உள்ளார் ஞானத்திரளின் ஆசிரியர் செந்தமிழ் அரசு சித்தாந்த ஞான தேசிகர் கி சிவகுமார் ஐயா அவர்கள். ஐயாவையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடியவர்கள் எல்லோரும் கண்டும் கேட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய குருவருளும் பெற்று நாம் உய்ய இதோ நமக்கு விருந்தாக. இந்த நிகழ்ச்சியின் முன்னுரையை ஞானத்திரளுடைய உதவி ஆசிரியர் ரேணுகா ரமேஷ் அம்மையார் அவர்கள் இந்த முன்னுரையை கூறுகிறார்கள். அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
திருச்சிற்றம்பலம் ஆடும் பதிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. திருச்சிற்றம்பலம் கூடியிருக்கும் அடியார் திருக்கூட்டமாம், உங்கள் கத்துணை பேருடைய புன்னார் திருவடிகளுக்கும் சிட்டடியன் முதற்கண் சென்னி சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகன் புகழ்பாடும் சபையின் ஆண்டு விழாவில் சென்னை கிளையிலிருந்து கலந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். இன்றைய தினம் மாலை அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு. அவ்வரலாற்றிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்ற இரு பெரும் தலைப்புகளிலே அறிஞர் பெருமக்கள் ஆய்வரங்கத்தை நிகழ்த்தியுள்ளார்கள். நம்முடைய சமயத்தின் சிறப்பே பெரிய புராணம் நூல்தான். வைராயா சொல்லுவாங்க, உலகத்துல எல்லா இடங்கள்லயும் ஆன்மீகம் இருக்கு, எல்லோரும் இறைவனை வணங்குகிறார்கள், ஆனால் தென்னகத்து மக்கள் தான் இறைவனை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லுவார். எல்லாரிடத்துல இறைவனை வணங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இறைவனிடம், ஆனா இந்த அனுபவிக்கிறதுங்கிறது இந்த தென்னகத்துலதான். இந்த உரிமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணு போனோன்னா சண்டை போடுவார் சாமி கிட்ட. ஒற்றிக்கல்லேன் விற்றுக்கொள்வீர், விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர், எத்து கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிபட்டீர், மற்றை கண் தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே. இந்த ஒரு உரிமை போராட்டம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அது தென்னகத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த அனுபவிக்கிறது, சுவாமி அனுபவிக்கிறதுங்கிறது இங்க தென்னகத்துலதான். அதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா, அந்த அடியார்களுடைய உணர்வு, சுவாமிக்கும் அடியார்களுக்கும் இருக்கின்ற உணர்வு ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு குறை என்னன்னா, 63 பேர்ல பெண்களுடைய பங்கு மிகவும் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை. அது எங்க ஐயா அழகா அதை சொல்லுவாங்க, இல்ல அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா நிரூபிப்பாங்க. ஆனா இன்றைய தலைப்பு அந்த குறையை போக்குவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பெரிய புராணத்துல பார்த்தா இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு, ஒரு காப்பியம் படைக்கும் பொழுது ஒருத்தரை உயர்த்தி பேசுனா இன்னொருத்தரை கொஞ்சம் தாழ்த்தி பேசினாதான் இவங்களுடைய உயர்வை சொல்ல முடியுங்கிற மாதிரி போகும். ஆனா பெரிய புராணத்துல பல இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சங்கடம் வரும். ஒரு நாயன்மாரும் இன்னொரு நாயன்மாருக்கும் கூட சுவாமிய தூது அனுப்பினார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோச்சுக்கிறார். அறிவை காரணத்தினாலே ஆறுடை பழம தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாகில் வருவது எண்ணாம் கொள். அவ்வளவு வரும். ஆனா அந்த சேக்கிழாருடைய திறமை, அது பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அப்படியே தூக்கிட்டு போவார். அவருடைய அந்த பக்தி அளவும் அப்படியே போயிட்டே இருக்கும். அவருக்கு எதிரா ஒருத்தர் பேசுறாரு, அவருடைய பக்தியும் உயர்ந்துகிட்டே போகுது. இதுல எது உயர்வுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதையும் தூக்கிக்கிட்டே போவாரு, அதையும் தூக்கிட்டே போவாரு, அந்த செயலையும் அப்படியே மேல கொண்டு போவாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சேக்கிழாரால மட்டும்தான் முடியும். இதை எங்க மனசுல ஆழமா பதிய வச்சவங்க எங்க ஐயா செந்தமிழரச ஐயா. அவங்க ஞான சம்பந்தரை பத்தி பேசினாங்கன்னா, ஞான சம்பந்தரை தவிர இந்த உலகத்துல யாருமே உயர்வு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கேட்போம். நாவுக்கரசரை பத்தி பேசினா, 5 கண்டத்துல நாவுக்கரசருக்கு இடையா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மணிவாசகரை பத்தி பேசினா, 5 கண்டத்துல மணிவாசகருக்கு இணையா யாருமே இல்லை. இப்ப யாருதான் உயர்வு சொல்ல முடியாது. அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை, அதை எடுத்து காட்டுறது எங்க ஐயா. அது ரொம்ப அற்புதமா அந்த பெரிய புராணம் சொற்பொழிவுல எங்களுக்கு அதை பதிய வைக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அது ஒவ்வொரு வரி வரியா வார்த்தை வார்த்தையா எண்ணி படிக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அது சென்னையில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருடமாக சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை உலகளாம் என்று துவங்கி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் அதை அனுபவித்து வருகிறோம். பாடல் பாடலாக அந்த குறுந்தகடு தான் இன்று காலையில இங்க வெளியிடப்பட்டது. இது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி இதை யாரு செஞ்சிருக்கிறாங்கன்னா, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமானே சிதம்பரத்துல அவங்க வாக்கால அதுக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அதை யாரும் செய்யல. அப்படி பாடல் பாடலா எண்ணி விளக்கம் பார்த்தவங்க யாரும் இல்லை. அதன் பிறகு முதல் முறையாக எங்களுடைய செந்தமிழரசு ஐயா அவர்கள் தான் பெரிய புராணத்திற்கு வரிக்கு வரி பொருள் கண்டிருக்கிறார்கள். அந்த குறுந்தகடத்தான் நம்ம இன்னைக்கு காலையில, அதுவும் பெங்களூர்ல அதை வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறப்பு இன்னைக்கும் அந்த பட்டிமன்றத்துல இருக்கு. இங்க வந்து 2 ஆய்வாளர்கள், பறவையார ஒருத்தர் உயர்த்தி பேச போறாங்க, சங்கிலியார ஒருத்தர் உயர்த்தி பேசுறாங்க. பறவையார பேசுறதுக்காக நம்ம ஐயா திருவாவுடுதுறை ஆதீன புலவர் ஐயா குஞ்சதபாதம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மதன் அண்ணா சங்கிலியார பத்தி பேச இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த சேக்கிழார் அதை எப்படி எல்லாம் முன் வச்சு, ஏன்னா சுந்தரர் ஈஸியா பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. முதலைய உண்ட பாலகனை எழுப்பி அப்படி இப்படி கொண்டு வந்து அவரு பீக்ல இருக்கிறாரு. ஆனா அவருடைய அந்த பக்திக்கும் அன்புக்கும் இந்த இருவரும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மன்றம் இங்கே கூடியிருக்கிறது. ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு அவரு பேர் வாங்கிட்டு போயிட்டாரு இல்லையா. இன்னைக்கு சாமியார் எல்லாம் எப்படி நம்ம நம்புறோம்னா, அவங்க செய்யற மேஜிக் வச்சுதான் நம்புறோம். மேஜிக் பண்ணலன்னா அவங்கள்ட்ட அருளே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா சேக்கிழார் பெருமான் சுந்தரரை பேசியதை விட அந்த முன்னூட்டம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா, சுந்தரருக்கு ரெண்டு மூணு பாட்டுல சொல்லிட்டு போயிடுவாரு. பிறந்தாரு, சிறுதேர் பருவம், டக்குன்னு மனப்பருவம் வந்துடும். ஆனா எங்க பறவையார சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை தமிழே பாடுறாரு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் சங்கிலியார் உயர்வை பேசும்பொழுது அதே அளவுக்கு உயர்த்தி பேசுவார். அதையெல்லாம் இன்றைக்கு நம்ம அது ஒரு சிறப்பு தொகுப்பாக எடுத்து கொஞ்சம் நம்ம அந்த மந்திர தந்திரங்கள்லாம் அந்தாண்டு வச்சுட்டு சேக்கிழார் சுந்தரரை உயர்வு காட்டிட்டாரு. அது ஏற்கனவே எல்லாருக்கும் பதிந்து போன ஒரு விஷயம். ஆனா சுந்தரருக்கு ஈடு அவங்க அவங்களுக்கு இணையா ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கிறாங்கன்னா, சுந்தரர் அளவுக்கு அவங்களும் அந்த ஆற்றல்லையும் அன்புலையும் மிகுந்து நிக்கிறாங்கிறத இங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி பேச வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வழிவிட்டு அவர்களை அழைத்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சோ. திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையிலே எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் அளித்து திருவாளர் வாசமலர் மெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்பாடும் சபை தன்னுடைய 11ஆம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக இன்று காலை துவங்கி ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவினுடைய நல்ல ஆதரவோடும் அவர்களுடைய திருப்பணி உழவாரப்பணி சிறந்து விளங்கும் முகமாக இணைந்து நடத்துகின்ற இந்த அற்புத ஞான விழாவில் மதிய அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு என்பது பற்றி இங்கே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் ஒரு ஆய்வரங்கமாக சில செய்திகளை நாம் ஆய்ந்து சிந்திப்பதற்காக இந்த அரங்கத்தை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு கூட ஒரு சந்தேகம், எதற்காக மதியம் நேரம் இப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது. திருஞான சம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம், அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம் என்கின்ற யோக மார்க்கம். எனவே நீங்கள் எல்லாம் உண்டு வந்து இப்பொழுது யோகத்திலே இருப்பதினாலே இந்த யோக மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு தகுந்த தருணம் என்று எண்ணினார்கள் போல். இதுல கொஞ்சம் பேர் எஸ்கேப் வேற. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறுல எப்பொழுதுமே சிக்கல்கள் இருப்பதாக சான்றோர்கள் கருதுகிறார். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள், கான்டெம்பரரிஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். சமகாலத்திலே வாழ்ந்த அவர்கள் காலத்திலே சமணமானது சைவத்தை அமிழ்த்தி அரசு ஆதரவோடு சமண இருள் எங்கும் பரவி சைவ ஒளி குறைந்திருந்த காலமாக இருந்தது. எனவே ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமண இருளை ஓட்டுவதற்கு சமணர்களோடும் பௌத்தர்களோடும் போராட வேண்டியிருந்தது. அது புறத்தே இருந்து வந்த பகையாக இருந்தது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே 9ஆம் நூற்றாண்டிலே சைவம் நன்றாக தழைத்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் மூன்று அரசர்களுமே சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு முனைந்து நின்றார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர சோழ பாண்டியர்கள் மூவருடன் இருந்து திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதிகத்தை அருள் செய்திருக்கிறார். அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வினோதமான நிலை என்ன என்று கேட்டால், அவருக்கு வெளியிலிருந்து அதிகமான பகையிலே உள்ளே இருந்துதான் ரொம்ப அதிகம். அவர் வாழ்ந்த காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விமர்சனம் செய்தவர்களும் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பிணக்கு கொண்டவர்கள் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்த்தவர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் கூட நாயன்மார்களாக பாடி வைத்திருக்கிறார் பாருங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுதான் அவருடைய பெருமையிலேயே மிக உயர்ந்த பெருமையாகவும் இருக்கிறது. அடியாரை வணங்காது ஆரூர் பெருமானின் திருவருளை பெற்றுவிடலாம் என்று இவன் எண்ணுகிறானோன்னு ஆரம்பிச்சார் பாருங்க விரண் மண்டல். அப்பையிலிருந்து ஆரம்பிச்சது சண்டை, உள்கட்சி சண்டை. அவர் போறையா சொல்லுவாரு தூது, இந்த ஆள் அனுப்பலாமா? சிவபெருமான் அடியார் என்ன சொன்னாலும் கேட்பார், அவர் என்ன சொன்னாலும் கேட்பாருங்கிறதுக்காக என்ன வேலை வேணாலும் வாங்கலாமா நம்ம? அவர் போவத்தான் ஏன் செய்வாரு? அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர்தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாயில். எவ்வளவு கோபம் பாருங்க, ஏறும் கழிக்கும். நான் மட்டும் அவரை நேர்ல பார்த்த அந்த ஆள யார? சுந்தர. நான் சொல்லலங்க, சேக்கிடார் பாட்டு எழுதியிருக்கிறது. அறிவை காரணத்தினாலே ஒரு பெண்ணுக்காக ஆளுடை பரமர் தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை. இவன் இருந்த இடத்துல இருந்துட்டு இந்த அளவு அஞ்சாயா ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாயில் வருவது என்னாம் கொல் அப்படின்னா, அவ்வளவு கோபத்தோட இருக்கிற ஏறுவோம் கழிக்காம. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் காலத்திலேயே சைவ சமயத்திலே பல எதிர்ப்புகள் இருந்தன. அவர் ஒருவர் தான் இருமணம் புரிந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை நாம் தக்க கோணத்திலே காண வேண்டும் என்பதுதான் சேக்கிழாருடைய அடிப்படை நோக்கம். ஒரு செயல் செய்யப்பெறுகிற பொழுது அந்த செயலை நன்மையா தீமையா என்று ஆய்ந்து பார்க்கின்ற அருகதை நமக்கு இருக்கிறதா என்று முதலிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் வினைப்பயனை இறைவன் ஊட்ட வேண்டும்? ஒரு சிறிய செய்தி சொல்லிட்டு நான் இவர்களுக்கு வழிவிடலாம். வினைப்பயனை இறைவன் ஏன் ஊட்ட வேண்டும்? சமணர்கள் சொல்லுகிறார்கள், நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். நீ நல்லது செய்ய உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது செய்ய உனக்கு கெட்டது வரும் என்று சமணர்கள் சொல்லுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் காட், உங்கள் கடவுளுடைய வேலை அங்க என்ன இருக்கு? நீ நல்லது செஞ்சா நல்லது வரப்போகுது, கெட்டது செஞ்சா கெட்டது வரப்போகுது, கடவுளுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு. ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்தி நாம் அங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், எது நல்லது எது கெட்டது என்று யார் தீர்மானிப்பது? ஒரு செய்தி நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பது யாருக்கு அந்த நினைப்பு இருக்கிறது? நான் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒருவர் வந்து விசாரிக்கிறார், என்னங்க ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன, நாங்கள் நற்பணி மன்றம் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே 63 நாயன்மார்களுக்கு விழா எடுக்கிறோம், ரொம்ப சிறப்பா இருக்க. இந்தாங்க ஐயா, என்னுடைய பங்கா 100 வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு, என்னுடைய பங்காக 100 வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை வர வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார் அங்கிருந்து, என்ன இன்னும் ஒரே வாழைமரம் கட்டியிருக்கீங்க, இன்னும் சிறப்பா செய்யறீங்களாமே, என்ன விஷயம்? நாயன்மார்களுக்கு எல்லாம் விழா செய்யறோம், நல்ல காரியங்கள் எல்லாம் பல செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா? சரி, இந்தாங்க 10,000 வச்சு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். நல்ல கவனம் கேட்டீங்களா? முதல்ல எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? 100. அடுத்த அவர் எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? 10,000. சரி, இதற்கான புண்ணியத்தை வழங்குகிறவர் யார்? நல்வினை செய்திருக்கிறார்கள், இதற்கான புண்ணியத்தை வழங்குறவங்க யாரு? இந்த டொனேஷன் வாங்கிக்கிட்டவங்களா?
இவரு டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு, அவங்கள அதுக்கு புண்ணியம் கொடுக்க முடியும்? யாரு கொடுக்கறது? சந்தேகமா இருக்கு போல இருக்கு. இது எல்லாரும் பாருங்க, மேல காட்டுறாங்க சிவபெருமான் தாங்கிறாங்க, கீழே கிடையாது சார் சத்தியமா? இல்ல கடவுளை காட்டுறதுனால மேலதான் காட்டும், கீழே அவர் எங்கேயும் இல்ல சார், சௌரியமா என்ன வேணா செய்யலாம் இங்க அப்படின்னு நம்ம அவர் மேலதான் இருக்கிறதாவே தான் நம்ம பாவனை. சும்மா நகைச்சுவைக்காக சொன்ன, எல்லா இடத்துலயும் நீக்கவன நிறைஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு அந்த உணர்வு வரணும். சரி சரி, அவரு தானே தரணும். இப்ப 100 ரூபாய் கொடுத்தவருக்கு அந்த பக்கம் 10,000 ரூபாய் கொடுத்துருப்போம். நீங்க சொல்லுங்கம்மா, 100 ரூபாய் கொடுத்தவருக்கு புண்ணியம் எத்தனை சதவீதம் இருக்கும், 10,000 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு புண்ணியம் எவ்வளவு சதவீதம் இருக்கும்? சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, சதவீதம் கணக்குல 100 ரூபாய் கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பாரு புண்ணியம், 10,000 ரூபாய் கொடுத்தவருக்கு எவ்வளவு புண்ணியம், சதவீதம் நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு பெரியது சாமி கொடுக்கிற 100 ரூபாய் கொடுத்தாரு, ஒரே என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் நான் சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா 100 ரூபாய் கொடுத்தவருக்கு 10%, 10,000 ரூபாய் கொடுத்தவருக்கு 100% புண்ணியம் கொடுத்துருப்பாரு நாம நினைப்போம். ஆனா என்ன பண்ணார், 100 ரூபாய் கொடுத்தவருக்கு 100% புண்ணியம், 10,000 ரூபாய் கொடுத்தவருக்கு 10% கொடுத்தார். என்ன யாரு இப்படி கொடுத்திருக்கிறாரு? 10,000 ரூபாய் அதிகமான தொகை இல்லையான்னு இல்ல, இந்த 100 ரூபாய் கொடுத்தவ இருக்கிறானே அவனுடைய ஒரு நாள் வருமானமே 100 ரூபாய் தான், தன்னுடைய ஒரு நாள் வருமானமாகிய 100 ரூபாய கொடுத்துட்டு போயிட்டான். இந்த 10,000 ரூபாய் கொடுத்தா இருக்கிறாரு, அவருடைய ஒரு நாள் வருமானம் 10 கோடி. அவர் என்ன பண்ணாரு, கல்வெட்டுல பேர் பிடிப்பாங்களேங்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. இப்ப சொல்லுங்க சாமி, யாருக்கு புண்ணியத்தை அதிகமா கொடுப்பாரு? 100 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு. அப்ப 100 ரூபாய் கொடுத்தவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன எண்ணமா இருந்தது, 10,000 ரூபாய் கொடுத்தவனுடைய என்ன எண்ணமா இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன் சாமிக்கு தெரியும்னா, அவன் தான் உள்ளுக்குள்ள பிரியாம இருக்கிறவன், என்ன நினைத்து செய்கிறோம் என்று தெரிந்து வினைக்கு பயன்பற்றுவான். எனவே அகத்துரு நோக்கி உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பதுதான் என்பது போல, ஒரு வினை செய்யப்பெறுகிற பொழுது அது நல்வினையா, அந்த நல்வினையின் தரம் எவ்வளவு, அல்லது தீவினையா என்று கருதி தீர்ப்பளிக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. எனவே அவன் ஒருவன் தான் வினை பயனை ஊட்டுகின்றான். அப்ப ஒண்ணு நல்லதா கெட்டதான்னு நாம தீர்மானம் பண்ண முடியுமா? அவர் நல்லவர் சார், இவர் கெட்டவர் சார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை, நம்ம கொடுக்க முடியாது. என்ன சார் எல்லாரும் பாக்குறாங்க, அந்த வீட்டுல ஒரு அழுகுரல் கேக்குது, அந்த குழந்தைய பிடிச்சு தூக்கி ரெண்டு காலையும் பிடிச்சுக்கிட்டார், ஒரு வாழை ஓங்கி அந்த குழந்தைய வெட்ட போறார், ஓடி வந்து வாசல்ல இருக்கிறவன் காலை பிடிக்கிறான், சாமி எல்லாரையும் வெட்டீங்க பரவாயில்ல, உங்க குலத்துக்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற ஒரே சந்ததி, இதையும் நீங்க வெட்டிராதீங்க சாமி, நீங்க சிவனுக்கு ஒதுக்கி வைத்த நெல்லை தின்றதற்காகத்தானே நீங்கள் இவ்வாறு தண்டித்தீர்கள், இந்த குழந்தை நெல்லை சாப்பிட்டிருக்காதே சாமி, நெல்லை சாப்பிட்டவங்களை எல்லாம் நீங்க வெட்டிட்டீங்க, சரி இந்த குழந்தை நெல்லு சாப்பிட்டிருக்காதே விட்டுறலாமே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இது நெல்லு சாப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனா நெல்லு சாப்பிட்டவ பாலை குடிச்சிருக்கோம், இதை இப்படியா விட்டா எதிர்காலத்துல சிவன் கோயில்ல ஏதாவது ஒரு பொய் கணக்கு எழுதி காசை சாப்பிடுவோம் அப்படின்னு வெட்டினார். இப்ப சொல்லுங்க, குழந்தைய வெட்டுறது நல்வினையா தீவினையா? எவ்வளவு சிக்கல! ஆனா வெட்டினவரை கொண்டு போய் சிவலோகத்துல வச்சுட்டாரு, நீ வந்து சிவகணங்கள். அப்ப ஒரு வினையை தீர்மானிப்பதற்குரிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. அதனாலதான் சொன்னார் ரொம்ப அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமி சொன்னார், அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு வீட்டுக்குள்ள நுழையிற பொழுது போர்டிகோல லைட் எரியுது, ஹால்குள்ள போனா டிவி ஓடுது, கிச்சனுக்குள்ள போனா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது, பெட்ரூம்ல போனா ஏசி ஓடுது, பேக்யார்ட்ல போனா மோட்டார் ஓடுது, எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில மீட்டர் ஓடுது இல்லீங்களா? உள்ள எதை ஆன் பண்ணாலும் வெளியில மீட்டர், நீங்க இங்க எதை செஞ்சாலும் மேல மீட்டர் ஓடிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. All your actions are meted. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் சார் யாருக்கு தெரியாம செஞ்சிட்ட சார், எப்படி எப்படி தெரியாம செய்ய முடியும், அவனுக்கு தெரியாம எப்படி செய்யும், ஒரு பையன் வீட்டு கணக்கு பண்ணாம வந்துட்டான். வாத்தியார் கேட்டார், என்ன பண்டிட கணக்கு? பண்ணல சார், நீங்க கொடுத்த கணக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னடா கஷ்டம்? நீங்க வேணா சொல்லுங்க சார், இந்த கணக்கு எப்படின்னு போடுறது நீங்க சொல்லுங்க சார். உண்மையிலேயே வாத்தியாருக்கும் தெரியல, அது வேற விஷயம். அவர் என்ன பண்ணாரு, என்னடா இப்படி எய்த் எய்த் கேட்டுட்டு இருக்க, ஏறா பெஞ்சு மேல ஏறலாம். ஏறும் போதே சொன்னா, எனக்கு கணக்கு தெரியலனாலும் ஏறணும், வாத்தியாருக்கு தெரியலனாலும் நான் ஏறணும்டா பெஞ்சு மேல அப்படின்னு ஏறி நின்று பார்த்தா, பக்கத்துல ரெண்டு பசங்க கோலி கொண்டு ஆடிட்டாங்க, இப்படி அடிச்சிட்டு சாருன்னு கத்துனா. என்னடா சார், என்ன மட்டும் கணக்கு போடலன்னு பெஞ்சு மேல ஏத்துனீங்க? பாருங்க, காம்பவுண்டுக்கு வெளியில ரெண்டு பேர் கோலி கொண்டு ஆடி இருக்கா, அவனை ஏத்தலையே என்ன? வாத்தியார் சொன்னார், டேய் நீ அட்மிஷன் வாங்கி உள்ள வந்துட்ட, உன்னை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை. அவனுக்கு இன்னும் அட்மிஷனே கிடைக்கல, அதனால அவனை எப்படி நான் தண்டிக்க முடியும் என்று சொன்னார். நாமெல்லாம் அட்மிஷன் வாங்கி உள்ள வந்திருக்கிறோம், அதனால கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த வாத்தியாரோட வேலை. நம்மள நாம சும்மா நொந்து கூடாது, ஏன் இவர் நம்மளை இப்படி பண்றாரு, ஏன் நம்மளை மட்டும்?
அதுவும் சொல்லுவான், சார் பக்கத்துக்காரனை எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காரு சார், என்னதான் சார் போட்டு வருத்துறாரு சாமி
அப்படின்னு நினைப்பான். துன்பம் என்பது என்னவோ சுவாமி நமக்காகவே கொடுப்பது போல கிடையவே கிடையாது. இவரலும் இகலும் இன்றி யாவருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம்.
கந்த புராணத்துல சொல்ற,
இவரலும் இகலும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நொன்பியற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் சிவன் நிந்தை. எந்த காரணத்தை முன்னிட்டு சிவனை நிந்தனை செய்து கொள்ளும், நாம சரியா தவம் பண்ணலேன்னு நினைச்சுக்கோப்பான்னாரு கந்தபுரன். வினை பயனை ஊட்டுவதிலே சிவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் பவர் இருக்கு, வேற யாராலும் முடியும். மற்ற கடவுள் ஏதாவது கொடுக்கலாம் கொள்ளலாம், அதுவும் அவன் அதிட்டி திடிப்பதனாலே கொடுக்குது. ஆனால் எந்த கடவுளாலும் உங்களுடைய வினைப்பயன் கணக்கை மாற்ற முடியாது, நீக்க முடியாது, தீர்க்க முடியாது. காரணம், அந்த கடவுளோட வினைக்கணக்கே சிவபெருமான்ட்ட தான் இருக்கு. எனவே எல்லா வினைக்கணக்கையும் கையிலே கொண்டு இருக்கிற சிவபெருமான் தான் எது நல்வினை எது தீவினை என்று தீர்மானிக்கிறார். எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையாருக்கும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் நம்முடைய வரலாற்றிலே ஏற்பட்ட தொடர்பை எப்படி பார்ப்பது? ரொம்ப அற்புதமான பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த வரலாறு போல. இப்ப ரேணுகாதேவி சொல்லிட்டு போன மாதிரி திரும்பவும் சொல்லுகிற, அஞ்சு கண்டத்துல இப்படி ஒரு சமாச்சாரமே கிடையாது. நிச்சயமா தான், ஏன்னு கேட்டா உலகத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக இருந்திருப்பார்கள், ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல ஒரு அருளாளரை பார்ப்பது என்பது நிச்சயமாக முடியாது. இங்கே ஞான வரலாறுலே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஞான வரலாறு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கிற தலைப்புல நம்முடைய திருவாரூர்துறை ஆதீன புலவர் குஞ்சிதமாதம் ஐயா அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலி நாச்சியாரும் பேசுவதற்காக நம்முடைய மதன் முரளி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளையும் நாம் இரண்டு பெரும் அறிஞர்களை கொண்டு சிந்திப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. குஞ்சபாதம் ஐயா அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் அறிமுகமானவர் தான். திருவாவுடுதுறை ஆதீன புலவராக இருக்கக்கூடிய அவர் சிறந்த சித்தாந்த ஞானம் உடையவர், மலேசியாவிற்கு வருடந்தோறும் சென்று சித்தாந்த பாடங்கள் எடுத்து வந்தவர். ஒரு சமயம் நானும் மலேசியா போயிருந்த பொழுது அவரும் அங்க வந்திருந்தார். அவர்கள் மிகுந்த சைவ சமயத்திலே தோய்வு உடையவர்கள், திருவாவுடுதுறை ஆதீனத்தினுடைய நல் மதிப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே நமக்காக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு பேர் என்று கருத வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவையாரையும் இணைத்து பார்த்து சேக்கிரார் சொல்லுகிற செய்திகள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக நமக்கு சில பல செய்திகளை எல்லாம் சொல்ல இருக்கிறார்கள். மதன் முரளியை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, அவர் உள்ளூர்காரர், அவரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியூருக்காரு. என்ன அவர் இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகளை கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வரலாற்றை முழுவதும் நாங்கள் சிந்தித்து நொடித்தான்மலை அந்த பதிகம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. காலையில இந்த பாடப்பகுதி அது வரைக்கும் பார்த்திருக்கோம் என்று குறிப்பிட்டார்கள். ரொம்ப அருமையா ஒன்று ரெண்டு செய்திகளை கணேஷ் சொன்னார்கள். நான் அதை நிறைவு செய்கிற பொழுது அதை நான் குறிப்பிடுகிறேன். ரொம்ப நுட்பமான செய்தி ஒன்று சொன்னார்கள் அவர்கள் வரவேற்பு உரையில். அந்த சங்கி ஆச்சியாரை பற்றிய ஒரு செய்திகளை எல்லாம் இங்கே மதன் முரளி அவர்கள் கூற இருக்கிறார்கள். இந்த இரண்டு செய்திகளையும் கேட்ட பிறகு நான் அதற்கு முன்பாக சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு பயஸ் தம், அவங்க ரெண்டு பேரும் பயஸ் பண்ண விரும்பல, அவங்க சுதந்திரமாக. நான் அதனாலதான் அந்த சங்கிலி ஆச்சாரை பற்றியோ பரவின் ஆச்சாரை பற்றியோ நான் எந்த கருத்தையும் நான் சொல்லல. அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கிறேன். அவங்க முழுசா அவங்க சிந்திக்கிட்டோம். ஆனா ஒன்னு ஒன்னு, பரவின் ஆச்சியார் நம் திருவாரூர் சம்பந்தப்பட்டவர், சங்கிலி ஆச்சியார் திரு ஒற்றியூர் சம்பந்தப்பட்டவர். அதை சொல்லுகிற போதுதான் கணேஷ் குறிப்பிட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அங்கே சொன்னார். இந்த ரெண்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சொல்லுகிற பொழுது ரெண்டும் புற்றிடம் கொண்ட அந்த அற்புதத்தை சொன்னார். அவர் குறிப்பிட்டார், நீங்க கவனித்தீங்களா என்ன தெரியல, அவங்க அவர் சொல்லும் பொழுது அந்த இரண்டு தலங்கள் பார்க்க போனா, இப்ப எனது இடது பக்கமாக இருப்பது திருவாரூர், வலது பக்கமாக இருப்பது திருவொற்றியூர். இப்ப திருவாரூர் திருவொற்றியூர் என்கிற தலத்தின் அடிப்படையில இந்த இருவரையும் சிந்திக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் எனக்கு, ஒரு மனதில ஒரு எண்ணம். ஏன்னு சொன்னால், பெருமானுக்கும் திருவாரூர் பெருமானுக்கும் திருவொற்றியூர் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு சக்திகளாக விளங்கி இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும், பரமநாச்சியாரும் சங்கிலாச்சியாரும். எனவே இந்த இரண்டு பேரையும் இந்த இரண்டு ஊர்களின் அடிப்படையில நாம கொஞ்சம் சிந்திக்கலாமோ என்பது என்னுடைய ஒரு ஒரு லீடு, அதாவது எடுத்து கொடுக்கிற ஒரு இது. பட் அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் சிந்திக்கலாம். அடியை நிறைவு செய்கிற பொழுது நிறைவு பேச்சாக என்னுடைய பேச்சை நான் செய்வேன். அப்ப இன்னும் நீங்க பேசவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டு இல்ல, நான் தோற்றுவாய் தான் செய்திருக்கிறேன். முகவுரையாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் இருவரும் பேசிய பிறகு அந்த இரண்டிலிருந்தும் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அடியனுக்கும் தோன்றுகின்ற சில செய்திகளை, மிக மிக முக்கியமான செய்திகளை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் என்று